பதினெட்டாம் வசனத்துல துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வேதி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, தண்ணி போட்டவன் எப்படி இருக்கிறானோ அதே போல ஆவியில நிறைஞ்சிருக்கணும். அந்த பெரிய கொஸ்டைக்காரங்களுக்கு அவங்களுக்கு உடனே, அதனாலதான் என்ன நடக்குதுன்னு தெரியல, இங்க ஆடுறது அங்க ஆடுறது, இங்க போறது இங்க வர்றது. ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, மூப்பரோட குவாலிபிகேஷன்ல சொல்றப்ப சொல்றாரு, தகுதியை குறித்து சொல்றப்ப அவன் மதுபான வெறியனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றவர். சரியா, குடிச்சுட்டா என்ன நடக்கும்ங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவோம். சரியா, சுய கட்டுப்பாட்டை இழந்துருவோம். இப்ப மதுபான வெறி கொல்லாமல் அப்படிங்கிறது மதுபானம் குடிச்சிட்டு இருக்கிறவனை போலலாம் ஒண்ணு சொல்லல. மதுபானம் குடிச்சுன்னா சுயத்தை இழந்துருவேன், ஆனா மதுபான வெறி கொல்லாமல் ஆவியினால் நிறையும் பொழுது செல்ஃப் கான்சியஸா இருப்போம், சுய புத்தியோட இருப்போம், கவனமா இருப்போம், இச்சையில பயங்கர கவனமா இருப்போம், இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கும், ஆவியினால் நிறைந்தல் இருக்கும். மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் அவருடைய கமெண்ட்ரியில் எழுதுறப்ப, இந்த இந்த வசனத்துக்கு எழுதுறப்ப அவர் வந்து ஒரு ஒரு மருத்துவர், அது உள்ளுக்குள்ள அந்த போதை போன உடனே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா அப்படின்னு சொன்னா சப்ரஸ் பண்ணிடும், வேலை செய்ய விட்டுறதெல்லாம் வேலை செய்ய விடாம அவனை மதிமயங்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இது சொல்லல அப்படிங்கிறார். ஆவியினால் நிறைந்த மனுஷன் அப்படின்னு சொல்றப்ப அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறாரு. ஆவியினால் நிறைந்து என்ன சொல்றாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. நல்லா கவனிக்கணும், சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்காகவும் பிதாமாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்படியுங்கள். இப்ப நான்கு காரியங்கள் நம்ம சொல்றாரு, பேசுறதை குறித்து பேச சொல்றாரு, பாடுதலை குறித்து சொல்றாரு, நன்றி சொல்றதுல குறிச்சு சொல்றாரு, சப்மிட் பண்றதை குறிச்சு சொல்றாரு, கீழ்படிதலை குறிச்சு சொல்றாரு. நான்கு காரியம் இது எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த புஸ்தகத்தை எழுதுறப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, நான்கு காரியங்கள் திருச்சபையில, இந்த புஸ்தகம் திருச்சபையில எழுதக்கூடிய ஒரு காரியம் இது. எங்க இது எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா திருச்சபையில நடக்கக்கூடிய காரியங்கள். இப்ப ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைஞ்சவனா தனக்கு தானே பேசுவானா? ஆவினால் நிறைஞ்ச தனக்குதானே பேசுவாங்களா? ஆவினால் நிறைஞ்ச தனக்கு தானே பேச மாட்டான். அவினால் நிறைந்து அப்படிங்கிறது ஒரு ஆராதனையை சொல்லுகின்ற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த ஆராதனைனாலே நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஆராதனை 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 அப்படின்னா என்னங்க செய்றீங்க? இப்ப இதுக்கு பேர் என்னது? இல்ல இதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். நீங்க உட்காந்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? ஆராதனை தானே வந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆராதனைனா என்ன அப்படின்னு சொன்னா, வில்லியம் ஹென்ரிக்சன் சொல்றாரு, வில்லியம் ஹென்ரிக்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆராதனை வந்து யூத முறைமைகளிலிருந்து வந்த ஒரு காரியம். ஆராதனைங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல, அதுக்கு முந்தைய நாட்களிலும், ஜெபாலயம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜெபாலயங்கள் உருவாந்துச்சு. ஜெபாலயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஜெபாலயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முத முதலாவது அங்க போன உடனே இந்த ஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷமா அப்படின்னு சொன்னா ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு இஸ்ரவேலை கீழ் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோன்னா ஒரு ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துக்கு முடிச்ச பிற்பாடு என்ன நல்ல கவனி, ஆராதனை என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கிற ஆராதனைக்கும் இன்னைக்கு வேதபூர்வமான ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஜெபம் இருக்கும், அடுத்தது வேத வாசிப்பு இருக்கும். வேத வாசிப்பு எதுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஐந்து ஆகமங்கள்லேருந்து இருக்கும். அந்த நாட்கள்ல முதல் எபிரேயத்துல இருக்கும், அடுத்தது அராமிய மொழியில இருக்கும். செகண்ட் பைபிள் ரீடிங் இருக்கும், அது தீர்க்க தரிசனத்துல இருந்து இருக்கும். அதே போல எபிரேயத்திலயும் இருக்கும், அராமிய மொழியிலையும் இருக்கும். அதை முடிஞ்ச பிற்பாடு ஒரு செய்தி இருக்கும், செய்தி பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. ஜெபாலய தலைவன் அவன் சொல்லுவான், யாரும் இங்க பிரசங்கிக்கிறது இருக்கீங்களா? ஏசுநாதர் ஜெபாலயத்துக்குள்ள வந்தோன்னே ஏசுநாதத்தை கேட்டு கொடுத்தாங்களா இல்லையா? வாசிச்சோன்னே ஏசாயா 61 அதிகாரத்தை எடுத்து வாசிச்சாரா இல்லையா? அதே போல அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல பாத்து, அப்போஸ்தலர் 13 அதிகாரம் எடுங்க. பதினாலாம் வசனத்துல பாருங்க, 14-15. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிடியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு. அப்ப ரெண்டு ரீடிங் இருந்திருக்கு, பைபிள் ரீடிங். பைபிள் ரீடிங்னா திருச்சபையில கட்டாயம் மஸ்ட் ரெண்டு இல்லாட்டி மூணு இருக்கணும். ஒன்னு நியாயப்பிரமாணம், ஒன்னு நியாயப்பிரமாணம் இருக்கணும், சங்கீதம் இருக்கணும், தீர்க்க தரிசனம் இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் வாசிக்கிறோம், பழைய பாடு வாசிக்கிறோம், புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம். ஆனா இங்க தெளிவா சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வாசிக்கப்பட வேண்டும். வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஜெப ஆலய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுது. சர்ச்சில் புளூரலிட்டி ஆஃப் லீடர்ஸ் இருந்திருக்கு. அடுத்தது அங்க இருக்கிற அந்த ப்ரீச்சிங், அந்த லீடர் அவன் சொல்றான், நீங்க ஏதாவது எக்ஸாக்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து முன்னால வந்து நீங்க பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் எல்லாரும் நீங்க நான் பிரசங்கம் பண்ணுங்கலாம் சொல்லக்கூடாது. அதுதான் கத்திரி ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சூசிங் ஆஃப் த ப்ரீச்சர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா நான் தான் செய்யணும். அது எல்டர்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆராதனைனா என்ன? ஜெபம் இருக்கணும் கட்டாயமா, சரியா? வேத வாசிப்பு இருக்கணும், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வாசிக்கப்பட வேண்டும். அடுத்தது அங்கு பிரசங்கம் இருக்கப்பட வேண்டும். அடுத்தது அங்க இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதோட கூட நீங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று கொரிந்தியர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14 இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்லப்படும். ஒன்று கொரிந்தியர் 14 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 26 ஒன்று குறுநீர் 14:24 அங்க இருந்து அவங்க சபையில கூடினப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. சபையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க கூடி வந்திருக்கும் பொழுது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். இப்ப சபையில சங்கீதம் பாடுதல் இருந்திருக்கு. ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியம் பண்ணுகிறான். சகோதரர் இது என்ன? ஆளாளுக்கு அவமா செஞ்சிட்டு இருக்கான். சர்ச்சுக்குள்ள போந்துகிட்டு அவமா நாட்டமா பண்ணிட்டு இருக்கான். இதாங்க இந்த குழப்பம், கன்ஃபியூஷன். அந்த திருச்சபல் இது என்ன அப்படின்னு சொன்னா, என்னடா பண்றீங்க? ஆள் ஆளுக்கு குதிக்கிற, ஆடுற, பாடுற ஒரு ஒழுங்கு இல்ல. சேச்சா என்ன சொல்லுவோம்? வீட்டுக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படியே கசாமசம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன வீடா என்ன அப்படின்னு கேட்போம். அத மாதிரி கேக்குறாரு. என்ன கேக்குறாரு சொல்லிட்டு சொல்ல, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏற்பாக செய்யப்பட கிடவது. ஒருவன் அந்நிய பாஷையிலே பேசினால், பேசுகிறது உண்டானால், ரெண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் பேசும். பேசுனா எல்லாரும் இன்னைக்கு அந்நிய பாஷப்படியே பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கையமையா கையமையா மையமையா ஒரே கட்டு. ஆராதனைனா அவ்வளவு இஷ்ட ஆராதனைனா பாட்டு தான், பாட்டும் டான்ஸும் ஆராதனை. தொலைச்சிடுவார் ஆண்டவர். இதெல்லாம் வேதத்துக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு நீனே உன்னை அழிச்சுக்கிறேன்னு அர்த்தம். அது மாதிரி இடத்துக்கு நீங்க போனாலும் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஒழுங்கற்ற இடத்துல ஆராதனையில போய் கலந்துகிட்டீங்க, உன் கழுத்துல கத்தி தான். மனசு வச்சுக்கோ, மயக்க பிடிச்சிட்டு இங்க இருந்தாங்க ஓடுறான், இங்க இருந்தாங்க ஆடுறான். முடிய என்னமோ இப்படி வச்சு இப்படி வெட்டிக்கிட்டு என்னமோ இந்த சினிமாக்காரங்க மாதிரி டான்ஸ் ஆடுறது. அவர்லாம் பாஸ்டர், ஒரு இடத்துல ஒண்ணு பேச தெரியாது. எதுக்கு இந்த இடத்துல சேர்ச்சில? சேர்ச்சில மேக் யூ டு திங்க், உன்னை சிந்திக்க வைக்கணும் வேதபூர்வமா. நான் பேசக்கூடிய காரியங்கள் வேதத்துல இருக்குதான்னு சொல்லி நீ பார்க்கணும். அது இருந்தாதான் நீ ஏத்துக்கணும். பெரோயப்பட்டினத்தார போல வேதத்துல இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். கண்டவன் சொல்றதான் கேட்டுக்கிட்டு அப்படி நடக்குதுங்க இப்படி நடக்குதுங்க. அங்க 10,000 வராங்க, 100,000 பேர் கூட வருவான். மாட்டி லாய் ஜோன்ஸ் ஒரு வாட்டி கேட்டாங்களாம், என்னங்க நம்மளுக்கு எல்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்களாம், பெரிய மீட்டிங்ல கேட்டாங்களாம். அவர் ரொம்ப வெடுக்குன்னு ஒரு பதில் சொல்லி விட்டு விட்டாரு. நீ ட்ரௌசர் ஓத்துட்டு நெல்லு கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டாரு. இப்படி சொல்லி விட்டுருக்காரு. பெரிய பிரஷர், கூட்டம் விஷயமா அது. 10,000 பேர் வர்றது, எல்லாம் இந்த கூட்டத்துக்கு மேலூருக்கு போறாங்க, இந்த ஸ்டெர்லைட் கூட்டம் வருது, இந்த எங்க திருச்சியில கூட்டம் வருது, என்ன விஷயம்? அவர் சொல்றாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆராதனை அப்படின்னு சொன்னா கட்டாயமா அங்க வழி நடத்துகிற ஒரு போதகன் இருக்கணும். அவனுடைய ஆளுகையின் கீழே தான் எல்லாமே இருக்கணும். அவனுடைய ஆளுகையை தாண்டி யாரும் இருக்க கூடாது. அவன் அனுபவித்தவர்கள் தான் பேச முடியும். அப்படி பேசுறப்ப அங்க பாடல் இருக்கணும். சங்கீதம், சங்கீதம் தான் அவர் சொல்றாரு குறிப்பிட்டு. இங்க சொல்றப்ப சங்கீதங்களினாலும், ஞான பாட்டுகளினாலும், கீர்த்தனைகளினாலும், எப்படியா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஆராதனை அப்படின்னு சொன்னா, புத்தி சொல்லுதல், ஆலோசனை சொல்லுதல், பாவத்தை வெறுத்தல். சங்கீதத்துல என்ன இருக்கு? சங்கீதம் முழுசு 116 சங்கீதம் வாசிச்சு பாருங்க. மனுஷனுடைய பாவ நிலை, கடவுள் அவனுடைய எப்படி ரட்சித்தார் சொல்லி அழகா அற்புதமான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்றாரு அவர். அங்க சொல்றப்ப சங்கீதம் பாடணும், பேசுறவங்க ஒருத்தர் அப்படி ரெண்டு பேர் மட்டா இருக்கணும், அடுத்தது அங்க பெண்கள் சபையில பேச முடியாது, அங்க அர்த்தம் சொல்லணும், அர்த்தம் சொல்லலன்னா பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ஆராதனைங்கிற பேர்ல கூத்தும் கும்மாளமும் எவ்வளவுதான் கூடிக்கிட்டவெல்லாம் எங்க நடக்கணும்? இது எல்லாமே திருச்சபைக்குள்ள நடக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அடிப்படையான பிரச்சனை இந்த ஆராதனை, ஆராதனை துதி, ஆராதனை துதியின் கோட்டை, என்னமோலாம் சொல்றாங்க, என்னென்னமோலாம் நடக்குது. இதெல்லாம் என்னன்னா சபை இல்லாத, சபை இல்லாம செய்யற ஊழியங்கள் தான் இது மாதிரியான காரியங்கள்ல கேவலமான காரியங்களை. கூட்டம் கூட்டுறதுக்காக பாட்டு 20 பாட்டு பாடிட்டு இருப்பான், கொட்டடிச்சுட்டு இருப்பான். அதுல ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க ஒரு 4 பயலுங்க கூடி கை தட்டி ஆடிட்டு இருப்பான். ஒழுங்கு இருக்குதா? ஒழுங்கு இருக்குதா? இங்க போட்டு டம்மு 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 டம்முன்னு அடிச்சா என்னது? அது என்னது? என்ன நடக்குது அங்க? கூட்டம் சேர்க்கறதுக்கு இடம் கிடையாது. இங்க வர்றவன் வந்து பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தன்னை பாவியை உணர்ந்து தன்னுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இல்லாம என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது, ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன், இந்த பாவத்தோட நான் மரிச்சலாம், நரகத்துக்கு போயிருவேன், இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு இடம் தான் ஆராதனை. ஆராதனை இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறது ஆராதனை, திரித்துவ ஏகதேவனை மகிமைப்படுத்துறது ஆராதனை. இன்னைக்கு இவனுங்க பண்ற கூத்தெல்லாம் கேலி கூத்தா இருக்கு. இவங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லாம போச்சா? ஏன் தெரியுமா பிரச்சனை? என்ன தெரியுமா பிரச்சனை? வேதம் போதிக்காத திருச்சபைகள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத திருச்சபைகள். வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் போதுமானது. இன்னைக்கு வேதம் போதுமானதுன்னு சொல்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருங்க. இந்த வேதம் போதுமானது இல்லைங்க, வேற வழியில சொல்லுங்க, எங்க புத்திசாலித்தனத்தெல்லாம் காட்டுங்க. ஏ உன் புத்திசாலித்தனம் பைத்தியக்காரத்தனம்னு அவர் சொல்லியிருக்காருங்கிற இல்ல, புத்திசாலிகளுக்கு நாங்க புத்திசாலித்தனமா சொல்லணும். என்ன புத்திசாலிக்கு புத்திசாலித்தனமா சொல்ல போறேன்? வேதத்தை மிஞ்சி எதுவும் சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு, எபேசியர்ல சொல்றாரு, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்தில் பாடி. அடுத்தது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிற்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள். திருச்சபையில என்ன செய்யணுமா? நன்றி அறிதல். என்ன நன்றி அறிதல்? ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களுக்காக. ஆண்டவன் வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, இஸ்ரவேல் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் மீட்டு அந்த செங்கடலை கடந்த உடனே அவங்க எல்லாரும் சந்தோஷமா, ஆண்டவர் எப்படி என்னை மீட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா பாடினாங்க. இன்னைக்கு திருச்சபையில நம்ம திருவிருந்துங்கிறது என்னது? ஆராதனை. திருவிருந்துங்கிறது என்னது? கடவுள் என்னுடைய பாவத்துல இருந்து எப்படி மீட்டார், அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக எப்படி சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அந்த இயேசு கிறிஸ்து இல்லாம எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது, நான் பாவத்துல உலையான சேற்றுல இருந்த, பிசாசுக்கு அடிமையா இருந்த, உலகத்துக்கு அடிமையா இருந்த, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமின்னு சொல்லி எனக்கு நீ சொல்றியா? உன்னுடைய ஜபத்துல ஆண்டவரே என்னுடைய பழைய படுமோசமான கேவலமான ஒரு வாழ்க்கையிலேருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தனை எவ்வளவு மோசமா இருந்திருக்கு, ஆண்டவரே நான் எவ்வளவு பாவகரமான சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவால தான். நான் எவ்வளவு கொடூரமான பாவ, உங்களை எல்லாம் நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கான். திருச்சபைக்குள்ள வர்றப்பையோ, நீ தனியா ஜோம் பண்றப்பையோ, ஆண்டவரே அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் சுயமா சிந்திக்க முடியாது, சுயமா எதுவும் செய்ய முடியாது, அடியில் இருந்துச்சு. அதுல இருந்து கர்த்தருடைய விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு அருமையா வேதத்தை கொடுத்து உன்னை சுயாதீனமா சிந்திக்க விட்டு திருச்சபையில உன்னை ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். இது உனக்கு புரியுதா? அன்னைக்கு வேதத்தை விட்டு வழிவிலகி போய் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தின் மத்தியில ஆராதனை என்பது கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கண்டவனும் உள்ளுக்குள்ள பூந்து சின்ன பசங்கள்லாம் வேதமே அழகா சொல்லுது நூதன சிஷ்யனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, சின்ன பசங்கள்லாம் உள்ளுக்குள்ள பூந்து ஆட்டைய கொலைச்சி என்னென்னலாம் அசிங்க அசிங்கமா செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? திருச்சபை கிடையாது, வேதம் போதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு போதகங்களுக்கு காசு தான் வேணும். போதகனுக்கு வந்து தனக்கு கூட்டம் காட்டணும், தான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டணும், இதெல்லாம் விஷயமே கிடையாது. போதகர்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு இந்த வேதத்தை போதிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். ரட்சிப்பு என் கையில கிடையாது, நான் இங்க இருக்க எவனையுமே ரட்சிக்க முடியாது, இங்க இருக்க ஒருத்தரும் ரட்சிக்க முடியாது. இயேசுநாதரே ஒருத்தர் வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை சொல்ல நான் என்ன செய்யணும்னு கேட்டப்பே சொல்லிட்டாரு, மாப்பா உடனே வந்து நான் உனக்கு பரலோகம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா? ஓ சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழை கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வானார் ஏசுநாதரே அப்படி சொல்லிட்டு இருக்க, நான் சொல்ல முடியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. கூட்டம் கூட்டுறது கத்துறது பாடுறதுனால ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அது திருச்சபை ஆகாது. திருச்சபையில ஒழுங்கு இருக்கணும். திருச்சபையில என்ன முறைமை ஆராதனை முறைமைன்னு சொல்லிட்டு இருக்கோ அந்த முறைமைகள் இருக்கணும். அந்த இடத்துல அங்க ஜெபம் இருக்கணும், அங்க பாடல் இருக்கணும், அங்க வேத வாசிப்பு இருக்கணும், அங்க பிரசங்கம் இருக்கணும், அங்க காணிக்கை இருக்கணும், அங்க திருமுழுக்கு இருக்கணும், அங்க திருவிருந்து இருக்கணும், அங்க போதகனுடைய ஆசீர்வாதம் அவன் முடிஞ்சு போறப்ப அவன் ஆசீர்வாதம் கூறுறப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ ஆமேன் அப்படின்னு சொல்லணும். நீ ஆமேன் சொல்ல உனக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? நீ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, மனசுக்குள்ளதான் சொல்லிப்பீங்க. The bold saying of Amen அப்படின்னு இருக்கணும், தெரியுமா? சத்தமா சொல்லணும் Amen அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்ல மாட்டோம். இது யூத முறைமையில அழகாண்டு எழுதி கொடுத்துருக்காரு. அங்க நன்றி அறிதல் இருந்துச்சு. அடுத்தது அங்க பாத்தீங்க அப்படின்னா சப்மிஷன் இருந்துச்சு. அந்த திருச்சபையில எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மதிச்சாங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கீழ்படிச்சாங்க, எல்லாரையும் சமமா நேசிச்சாங்க, எல்லாரையும் அன்பு கூறினாங்க, எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கீழ்படிச்சு வாழ்ந்தாங்க. அதனால அவர் நேரத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஞானமற்றவர்களை போல நடவாமல் புத்திசாலியா நடந்துக்கோ, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ, தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கோ. தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். வேதத்தை வாசி, வேதம் வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, கடவுளை ஆராதிக்கிறவனாக இருப்பான். கடவுளை எங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தனி வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடத்தையின் மூலமாக, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஜெபத்தின் மூலமாக, திருச்சபை வாழ்க்கையில திருச்சபையினுடைய ஆராதனையின் மூலமாக, குடும்ப கூடுகையில வீட்டு ஜெபத்துல அங்க ஆராதிக்கிறோம். தனி மனித வாழ்க்கை நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் ஆராதனை. அது தெரியுமா உனக்கு? நீ நேரத்துக்கு போய் அங்க வேலை செஞ்சினா அது ஆராதனை. உன் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா, அது ஆராதனை. உன் பிள்ளைய ஞானம் உள்ளவன பக்கத்துல, பிள்ளை பக்கத்துல உட்காந்து வேதத்தை படிக்க கத்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நீ கடவுளை ஆராதிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். நீ சமைக்கிற அப்படின்னு சொன்னா கடவுளை ஆராதிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். கடவுளுக்கு மகிமையாக நான் செஞ்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் நீ செய்யாம என்ன இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவர் ஆராதனை முறைமையை கொடுத்திருக்கிறாரு. இந்த முறைமையை மீறி நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வீணான வாழ்க்கையா மாறிடும். மனம் திரும்பணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஞானம் உள்ளவனா நடக்கிறேனா? ஞானமற்றவனா நடக்கிறேனா? எல்லாத்தையும் நான் செய்யக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் எப்படி உலக பிரகாரமான காரியங்களில் கவனம் செலுத்துறனோ, என்னுடைய உடைக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறனோ, என்னுடைய தோற்றத்துக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறனோ, அதே போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் கவனம் செலுத்துறேனா? ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, வேசு திருச்சபை மக்களுக்கு பரிசுத்த ஆவியான கடவுள் அப்போஸ்தலன் பவுலின் மூலமா சொல்றாரு, கவனமா நட. அதனால நேரத்தை வீணடிக்க கூடாது. எதுக்கும் தேவனுடைய சித்தத்தை தேடணும். தேவனுடைய சித்தத்தை தேடும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் உலகத்தை படைத்தவர். ஆண்டவர் தான் தனது சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உலகத்துல கொடுத்தவர். கடவுள் அறியாம இருந்த பொழுது, தேவனற்றவர்களா இருந்த பொழுது, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாலாம் இருந்த பொழுது, கடவுள் தனது சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உலகத்துல கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாளாக அவர் மறித்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான் என்று அறிக்கையிட்டு நீதிமானாக வாழுன்னு சொல்றார். ஒரே ஒரு கேள்விதான், நீதிமானா வாழ்றியா? நீதிமானா வாழணும்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். நீதிமானா வாழணும்னா தேவனுடைய சித்தத்தை தேடணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாரா?